நம்ம ஒரு சரக்கை போட்டு வேக வச்சோம்னா அடுப்புல இருந்து வரக்கூடிய ஒரு ஆவியா போகுது. அந்த லெவலில் சத்தெல்லாம் மற்றதில் இணைந்துருது, ஆனால் சத்து மற்றதோடு கலந்துருது, அது ஆவியாக போகுது, மேகங்களாக போகுது, மீண்டும் எதிர்நிலை ஆகும்போது மழை நீராக கொட்டுகின்றது. இதே போலதான் இந்த விஷயத்தன்மை பிரிவதை தனிக்குள் தனக்குள் கவர்ந்து அது உரையும் பணியாக மாற்றி அதிலிருந்து வரும் தோள்களை மீண்டும் சூரியன் காந்த புலனால் கவர்ந்து அதனுடைய அணுத்தன்மைகள் அது பல மாறு பல மாற்றங்கள் அடைந்து வருகின்றது. இதே போலதான் இவன் உடலில் இந்த உண்மையின் இயக்கங்களை அறிகின்றான். ஆனால் குழந்தை பருவம், ஆனால் அறியா பருவம், ஆனால் இது வந்து வரும் உணர்வுகளை இவன் நுகர்கின்றான். இவன் உடல் உள்ள அந்த அணுக்கள் இவன் நுகர்ந்து அறிந்தது போல அத்தகைய அணுக்களாக உருவாகின்றது. அந்த அணுக்களாக உருவாக்கப்படும் போது அவன் உடலிலே அந்த சீலிகளை வெல்லும் அந்த உண்மையின் உணர்வை அறிய தன்மையும் இந்த பிரபஞ்சம் இயக்கத்தின் தன்மையும் இந்த அகஷன் உணர்கின்றான். ஆகவே இதற்கு எங்கிருந்து வருகிறது என்றால் துருவப்பகுதியில் தான் பூமி கவர்கின்றது, நாம் பூமிக்குள் பரவச் செய்கின்றது, பறவை நிலைகளும் மற்றொன்று கலக்கின்றது, தாவர நிலங்கள் எப்படி விளைகிறது அந்த நிலையும் அறிகின்றான். அதனால்தான் அவனுக்கு அகசின் என்றும். ஆக உயிரின் இயக்கம் எவ்வாறானதோ அதே போல அவன் உடல்ல அணுக்களும் உயிரிப்பன் உணர்வின் தன்மை வலுப்பெருமை தன்மை வலுப்பெரும் தன்மை அடைகின்றது. அப்படி அடைந்த அந்த உண்மையின் துணை கொண்டுதான் அவன் தாவர இனங்கள் இயக்கமும் பிரபஞ்ச இயக்கமும் ஒரு அணுக்குள் ஒன்று புகுந்த பின் அதன் இயக்கங்கள் எவ்வாறு என்று அறிகின்றன. அதனால் அவனுக்கு அகசின் என்று காரணம் தெரிவித்தார்கள் அன்றைய காலங்களில். இப்படி அறிந்து உணர்ந்த அந்த அகசியன்தான் அவனது 16வது வயதில் வரப்படும் போது இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை முழுமை அடைகின்றான். முழுமையின் உணர்வை அவனுக்குள் நுகர்கின்றான். அந்த உணர்வின் தன்மையை தன் உடலில் விளைவிக்கதை அவனுக்குள் விளைந்த உண்மையின் உணர்வினை அவன் வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் அவனுக்கு திருமணம் ஆகும் போது தன் மனைவிக்கு தான் கண்ட உணர்வெல்லாம் செவி வழி ஓதுகின்றான். ஆக அது ஆச்சரிய குழுடன் உற்று பார்க்கின்றது. கனவின் உணர்வை அது நுகர்கின்றது. கனவு நான் அறிந்தேன் என்ற உணர்வு பெறுகின்றது. ஆக மீண்டும் கனவின் உயர வேண்டும் என்று எண்ணுகின்றது. ஆக தான் சொன்ன அந்த சக்தியை மனைவி அது அறிந்து கொண்டது. அது மேலும் அந்த உணர்வின் தன்மை அறிய வேண்டும் என்று இருவரும் ஒன்றாகின்றன. ஆக எண்ணத்தால் ஆக அகண்ட அண்டத்தையும் அறியும் ஆற்றல் பெறுகின்றன. ஆக இருவரும் ஒன்றென இணைந்து உருவாக்குகின்றன. உதாரணமாக நமது நட்சத்திரங்களில் காட்சி நட்சத்திரம் என்பது ஆண்பார், அதே சமயத்தில் ஆண் உடலை உருவாக்குகின்றது. அதே சமயத்தில் அதில் ரேவதி நட்சத்திரம் என்று இணைந்தால் அந்த ரேவதி நட்சத்திரம் சிறிதளவு இருந்து காட்சி நட்சத்திரம் இருந்து இந்த உயிரினம் உண்டான ஆனந்த நிலைகளைத்தான் உருவாக்கும். அதே சமயத்தில் அந்த காட்சி நட்சத்திரத்தின் சிரித்து ரேவதி நட்சத்திரத்தின் அதிகரித்திருந்தால் பெண்பாலாக உருவாகுங்கள். இவர்களுக்குள் திருமணம் ஆகப்படும் போது இந்த உணர்வின் ரெண்டு உணர்வும் உண்டாக்கப்படும் போதுதான் எண்ணி உணர்வும் சென்று இணை சேர்த்து ஒரு கருவு தன் இணைத்தின் தன்மை உருவாக்குகின்றது. ஆகவே இதை போல ஆண் பெண் என்ற நிலையில் தான் உயிரின் இயக்கம் இருக்கின்றது. இதை போன்று அந்த அகசியன் தனது மனைவிக்கு எழுத்து கோரி உணர்வின் தன்மை வழக்கு செய்து கணவனால் பெற்ற என்ற இரு உணர்வு ஒன்றை செய்கின்றது அவருடைய சந்தர்ப்பம். ஆக நஞ்சை வென்றிடும் அரு உணர்வின் தன்மை தனக்குள் பெற்ற இதை உணர்வின் வலிமை கொண்டுதான் அவர்கள் இருவரும் இந்த நிலையை பெறுகின்றனர். அப்படி பெற்ற அந்த உண்மையின் இயக்க நிலையில்தான் அவருக்குள் வளரத் தொடங்குகின்றது. ஆக இருவருமே வானுலக ஆற்றலையும் மெய் உணர்வையும் நிலையில் நுகர்கின்றனர். அப்போது நமது பூமி துருவப்பகுதி நம் பூமிக்குள் கொண்ட ஒரு இருவருமே நுகர்கின்றனர். நுகர்ந்து உணர்கொண்டு அதை ஒளி என்ற நிலைகளை மாற்றுகின்றனர். ஆக எதை வளர்த்தனரோ அதன் எல்லையாக இன்று அமைந்து துருவ நட்சத்திரமாக இருக்கின்றனர். ஆகவே அவர்கள் அறிந்து கொண்ட உணர்வின் உண்மையின் உணர்வை அறிய செய்வதற்கும் அவர்கள் பெற்ற உண்மையை நாம் எல்லாம் பெற்று அந்த உண்மையின் இயக்கத்தை நமக்குள் அறிந்து நமக்குள் வராது தீமைகள் வராது தடுக்கவும் பேரருளை நமக்குள் உருவாக்கவும் ஆக கணவன் மனைவி ஒன்றினை இணைந்து வாழவும் ஆக அருள் ஞானம் தரவும் எல்லை அகற்றி வாழவும் வேண்டும் என்பதற்குத்தான் அகஷனால் கண்ட உண்மைகள் பின்வந்த ஞானிகள் விநாயகரை நேர்க்க பார்க்க வைத்து கிணக்க பார்க்க வணங்கும்படி செய்தார்கள். ஆனால் முன்னாடி எலியை வைத்தார்கள். இப்ப வேதனைப்படுவோரை நாம் நுகர்ந்தால் நல்ல குணம் கொண்டும் அந்த வேதனை உணர்வுகள் நம் நல்ல குணத்துக்கு ஊடிடுவிட்டால் நாமும் வேதனைப்படும். அதனால்தான் விநாயகருக்கு முன் எலியை வைத்தார்கள். ஆக விநாயகர் சரசை மிருகங்களின் வலு கொண்டது, ஆனால் மனிதனானத்தும் என்ன வலு கொண்டதே நாம் உணர்வதற்காக யானையின் உடலை மனித உடலை பொருதி ஆக மனிதன் உடலுக்குள் நாம் எண்ணத்தின் வலு கொண்டவன் என்பதனை உணர்த்துவதற்குத்தான் இப்படி வைத்தார்கள். ஆக பல கோடி சரீரங்களை தீமைகள் அறிந்து ஆக தீமைகளை எல்லாம் நீக்கிடும் அந்த அருள் சக்தி பெற்றது நமது உடல். ஆக நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றிவிடுகின்றது. நல்ல உணர்வின் நம் உடல் என்று வரக்கூடிய மனத்தை தீமை நன்மை என்ற உணர்வுகளை அறியும் பருவம் பெற்றோர் தீமையில் அகற்றி வைத்து நல்ல உணர்வை நமக்குள் உருவாக்கும் அந்த அருசக்தி பெற்ற இந்த மனிதன் ஞானாவதி அறிவு என்ற நிலையை நிலைநிறுத்துவதற்காக மனிதன் பண்பு கொண்டு ஒருவன் நோயுடன் வியாதாடுகின்றான் என்றால் வேதனைப்படுகிறான் என்றால் கண்ணுற்று பார்த்தால் அவன் உடல் இருந்து வேதனை அறிய முடிகின்றது. ஆனாலும் அந்த வேதனை வலுகொண்டது அந்த வேன் நல்ல உணவுடன் கலந்து இதை நாம் பங்கிட்டு விடுகிறது என்பது எளியை காட்டி நாம் எவ்வளவு ஒரு பாதாமியில் விஷத்தை கலந்தால் பாதாமிக்கு வலுவில்லை. நாம் நல்ல குணம் கொண்டு வேதனைப்படுவன் நுழைந்தால் நாம் நல்ல குணங்களுக்கு வலுவில்லை. அந்த நிலையை இதை காட்டுவதற்குத்தான் இங்கே வைத்துள்ளார். ஆகவே நல்ல குணம் கொண்டு நாம் நுகரும் இந்த உணர்வுகள் நாம் நல்ல குணத்தை வங்கிடுவது போல இந்த அரச மரத்தை பட்டப்பின் வேதனைப்பட்டோர் எவராயிருந்தால் பார்த்து அறிந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நாம் வேதனைப்படையாது என்று அறிகின்றோம். ஆனால் அவருக்கு எந்த வழியில் உதவி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இங்கே அரச மரத்தை வைத்து இந்த வேதனைப்படுவோரை பார்த்தப்பின் ஈஸ்வரா என்று நாம் எண்ணி இது உருவாக்கியதால் நமது உயிர். ஆகவே ஈஸ்வரா என்று நம் உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு அரசாக இருப்பது தீமைகளை அனைத்தும் ஒளியாக மாற்றும் திறன் பெற்ற துருவ நட்சத்திரம். அதனால்தான் விநாயகர் பக்கம் அரசம் அரைத்து வைத்தது. ஆக அடுத்த நிமிடம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவணுக்கள் பெற வேண்டும் என்றும் ஏங்கி உடலுக்குள் நாம் செலுத்துதல் வேண்டும். எப்படி வேதனைப்படுவோர் உற்று பார்த்துட்டு நல்ல குணத்தை வங்கிட்டு விடுகின்றதோ அடுத்த கணமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இதோடு இணைத்தல் வேண்டும். ஆகவே அந்த வேதனை என்ற உணர்வு வளராது தடுத்தல் வேண்டும். இப்ப நாம் ஒரு நெல்லையோ சோளத்தை வேக வைத்தால் அது மறுபடியும் முளைக்குமா? இதை அந்த வினையின் தன்மை முளைக்காது தடுத்தல் வேண்டும். ஆகவே அருஞ்ஞானிகள் இந்த வேதனையின் உணர்வு வளராது அது அருவழியாக மாற்றியவர்கள். அதன் உணர்வில் நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் வேதனை என்ற அணுக்கள் வளராது அது வேக வைத்தல் வேண்டும் அது நிறுத்தல் வேண்டும் என்பதுதான் விநாயகர் சதுர்த்தி. நமது வாழ்க்கையில் எத்தகைய தீமைகளானாலும் அதை நிறுத்தி பழக வேண்டும். அது நிறுத்தி பழக வேண்டும் என்றால் அந்த துருவத்தை துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் நுகர்ந்து பழக வேண்டும். அது உணர்வின் தன்மை நமக்குள் உருவாக்கி பழக்க வேண்டும். தீமை என்ற நிலையில் வளராது தடுத்து இந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்த்து பழக வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தையே தெளிவாக காட்டினார். மேற்கே பார்க்க வைத்து வடமேற்காக பார்க்க வைத்து வடகிழக்காக நம்மை வணங்கும்படி செய்தார்கள் ஞானிகள். ஆற்றாங்கரை ஓரம் நீர்நிலை இருக்கிற பக்கமெல்லாம் இந்த விநாயகர் வைத்திருப்பார் வடமேற்க பார்க்க. ஆக நாம் அதற்கு முன் என்ன பிரசாதம் வைத்திருப்பார்கள்? புல் பூண்டு தாவரங்கள் வைத்திருப்பார்கள், கனிகள் வைத்திருப்பார்கள். நாம் உயிரினம் ஒவ்வொரு உடலு பெற்ற தகுந்த மாதிரி புல்லை தின்றிருக்கிறோம், தலை தாம்புகளை தின்று வளர்ந்திருக்கிறோம், கனிகளை தின்று வளர்ந்திருக்கிறோம். ஆனால் மனிதனானத்தின் இயற்கையில் விளைந்ததை வேக வைத்து நமக்கு வேண்டிய சுவையாக சமைத்து அதை சாப்பிடும்போது மகிழ்ச்சி என்ற உணர்வை நமக்குள் உருவாக்கின்றது. ஆகவே தீமை என்ற உணர்வுகளை நமக்குள் வளராதபடி ஆக நமக்குள் அந்த அருஞானத்தை வளர்க்கும்படி செய்துள்ளார். ஆக இந்த தத்துவத்தை நாம் தெரிந்து இந்த வாழ்க்கையில் தீமையை எப்படி அகற்ற வேண்டும் என்பதற்காக தெளிவுரை காட்டி நாம் முதல் நிலையில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் காலின் நான்கிலிருந்து ஆறுக்குள் ஆத்தங்கரையில் நாம் உடல் அழுக்கை போக்கிவிட்டு துணி அழுக்கை போக்கும்படி செய்கின்றோம். துணியில் உள்ள அழுக்கு அதிகரித்து விட்டால் சோப்பை போட்டு அதன் உரையாக்கப்பட்டு உள்நின்று நுரை கூடி புறத்தில் இருக்க அழுக்கை எப்படி நீக்குகின்றதோ இதை போல நாம் கரையேறி வந்த பின் விநாயகரை பார்க்கின்றோம். விநாயகரை பார்த்த பின் நாம் இதை போல புல்பூண்டுகள் நாம் சாப்பிட்டோம், தனி தாம்புகளையும் சாப்பிட்டோம், அதே சமயம் கனிகளை நாம் சாப்பிட்டோம். இன்று மனிதனான பின் நாம் வேக வைத்து அந்த இயக்க நிலையை மாற்றி தனக்கு உகந்ததாக நாம் உணவாக உட்கொள்கின்றோம் என்ற உண்மையினை உணர்த்துவதற்குத்தான் இவ்வாறு அந்த பதார்த்தங்களை வைத்தது. ஆக இது வேக வைத்தால் இரண்டாவது முளைக்காது. இதே போல நாம் நமது வாழ்க்கையில் காலிலிருந்து இருவரிலும் நல்லதை எண்ணி செய்கின்றோம், பிறருடைய துயரங்களை கேட்டறிகின்றோம். இவை அனைத்தும் நாம் காலிலிருந்து இருவரில் நல்லதை எண்ணினாலும் பிறருடைய கஷ்டங்களை எண்ணி இயங்கும்போது இவையெல்லாம் நமக்குள் உடலாகின்றது. நாம் ஓம் நமச்சிவாய், நாம் பார்ப்பது கேட்பது நுகர்வது அனைத்தையுமே நமது உயிர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் என்று ஜீவ அணுவாக நம் உடலாக மாற்றிக் கொள்ளுகின்றோம். அணுவின் மலமாக நாம் உடலாக மாறுகின்றது என்பதுதான் ஓம் நமச்சிவாயன். காலிலிருந்து இரவு வரையிலும் சதா சிவமாக்கி கொண்டே உள்ளது நமது. நல்ல வேளை பார்த்து கேட்டாலும் அது சிவமாகின்றது. வேதனைப்படுவதை கேட்டறிந்தாலும் அது நம் உடலாக சிவமாகின்றது. ஆனால் இதையெல்லாம் வினையாகின்றது. அதனால்தான் சிவநாலயத்தில் என்ன இருக்கின்றது, நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் எந்த வகை குணங்களை அதிகமாக நினைத்திருக்கிறோமோ அது நமது கணக்காக மாறுகின்றது. காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் சந்தோஷப்படுவோரை கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருந்த பின் நாம் தொழிலை செய்துவிட்டு நம்ம நல்ல நிறைவான நிலையில் தொழில் செய்துவிட்டு சந்தோஷமாக வர்றோம். அந்த சந்தோஷமாக வெளியே வந்த பின் ஒரு ஆக்ஷன் என்ற நிலை ஆகிவிடுகின்றது. பறிகொண்ட மனம் அதை பார்த்த பின் ஆ என்று அலறச் செய்யும். ஆக நாம் சந்தோஷமாக இந்த உணர்வுக்கும் இது பட்டத்தின் நம்முடைய நிலையை சீர்குலைந்து விடுகிறோம். நம்ம எரியாமல் அதிலிருந்து எதை எடுத்தாலும் பயம், எதை இருந்தால் துணிவில்லை, வெளியில் தனித்து வருவதற்கு துணி இல்லை, தப்பு நாம் பண்ணமா. ஆனால் அதிர்ச்சியின் தன்மை நமக்குள் வருகின்றது. நுகர்ந்த உணர்வு ஓம் நமச்சிவாய் என்று வருகின்றது. அந்த உணர்வின் அதிர்ச்சி ஊட்டும் உணர்வின் அணுப்பெருக்கேற்ப அதன் அருகிலே ஒன்றும் செல்வதில்லை. பாம்பு வந்தால் நாம் என்ன செய்கின்றோம், அது அஞ்சு ஓடத்தான் செய்கின்றோம். ஆக அதை அடித்துக் கொள்ளும் மனம் கூட முதல்ல வருவதில்லை. ஆக அதற்கு பின் தான் நாம் சிந்திக்கும் தன்மை வருகின்றது. இதை போன்று நமக்குள் வரும் இந்த தீமையிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் அந்த ஞானிகள் இங்கே ஒரு பக்கம் வேப்ப மரத்தை வைத்து கசந்த வாழ்க்கை எவர் அருள் நீ நுகர்ந்து உணர்கின்றாயோ அடுத்த கணம் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இயங்கி என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று உள்புகுத்தல் வேண்டும். காரணம் வேதனைப்படுவர் நுகர்ந்த பின் உடனடியாக நல்ல அணுக்கள் எல்லாம் சோர்வடைகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நாம் தங்கத்தில் திரவகட்டி ஊற்றும் போது அதில் உள்ள செம்பும் பித்தளை ஆவியாக மாறுகின்றது. நாம் நகை செய்ய நாம் செம்பும் வெள்ளியும் இணைத்துதான் செயல்படுத்துகின்றனர். ஆனால் அது இலகை நிலக்கொண்டு இணைக்கி அது உதவுகின்றது. ஆனால் அடுத்த நகை செய்யும் போது திரவகட்டி ஊற்றி இதை பிரித்து விடுகின்றோம். ஆனால் பிரித்த பின் தங்கம் தெளிவாகின்றது. அடுத்த நகை செய்ய செய்ய இப்படி ஒவ்வொரு நகைகளுக்கும் செய்யும் போது அழுத்து சுத்த கழித்து அழுத்து சுத்த தங்கத்தில் செய்தால்தான் தங்கம் ஓரளவுக்கு நிலைக்கிறது. அது சுத்தம் செய்யாத நகைகளை செய்து கொண்டே போனால் இந்த இணைத்த பித்தளைகள் அதிகமாக கூடிவிடும், அல்லது வெள்ளியின் தன்மை செம்பின் தன்மை கூடிவிடும், தங்கம் நிறம் மங்கிவிடும். இதே போல நமது வாழ்க்கை அன்புடன் பண்புடன் பரிவுடன் பாசத்துடன் பிறருக்கு நன்மை செய்தாலும் அவர்கள் துயரை கேட்டுதான் நீங்கள் நன்மை செய்கின்றீர்கள். ஆனால் துயரை கேட்டது அவ்வப்போது நாம் சுத்தப்படுத்த வேண்டுமா இல்லையா? அதை சுத்தப்படுத்துவதற்குத்தான் நீர்நிலை இருக்கும் பக்கம் விநாயகனை வைத்து நாம் எப்படி உடல் அழுக்கை போக்கி துணி அழுக்க போக்க சோப்பை போட்டு நாம் துவைக்கின்றோமோ இதே போல நோயாளியை நாம் கண்ட பின் அவர்கள் காக்க வேண்டும் என்றாலும் நாம் ஈஸ்வரா என்று எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இங்கே நிறுத்தும் போது வேதனையான உணர்வு நம் மூக்கு ஒளி சுவாசித்து உள்ளுக்கு போகாமல் தடைப்படுத்தல் வேண்டும். ஆக அங்க தடைப்படுத்தினால் இதை சிறிது நேரம் இங்கே நிற்கின்றது. அப்ப நம் எண்ணத்தை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று கண்ணின் நிலையில் உள் செலுத்திடல் வேண்டும். இப்ப வலுவான நிலைகள் வரும்போது இந்த வேதனையான உணர்வு உள்ளே வருவதில்லை. ஆக உள்ளே வருவதில்லை என்றால் சூரியனுடைய காந்த புலன் நாம் இழுக்க தவிர நான் இது இழுத்துக் கொள்ளும். ஆக நமக்குள் எண்ணி உணர்வின் தன்மை இது அதிகரிக்க போது இது கூடிவிடும். இந்த ஆன்மாவுடைய நிலைகள் இது சுவாசித்து நம் உடல் உள்ள நல்ல அணுக்களை உருவாக்க இது உதவும். இதை நாம் தரச் செய்வதற்குத்தான் எப்படி சோப்பை போட்டப்பில் துணி மேல் இருக்கக்கூடிய அழுக்கை துணி நூலுக்குள் ஊடுருவி அந்த நுழைகளை கொம்பி வெளியே கொண்டு வருகின்றதோ இதே போல நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை நாம் பெற வேண்டும் என்று உள் செலுத்தி நம் கண்ணின் நிலவங்கமோ வருவாய்கின்றது. ஆக அந்த தீமையான அணுக்களுக்கு அடப்பட்டு விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த பயமோ பயந்த உணர்வுகளும் நம் உயிருக்குள் சென்று அந்த அணுத்தன்மை உருவாகவும் தடைப்படுத்துகின்றது. ஆனால் அந்த அணுத்தன்மை அடையாமல் தடைப்படுத்த வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெறவும் பெற வேண்டும் என்று நிலை நிறுத்தினால் இந்த சூரியன் இதை இழுத்து போய்விடும். இப்ப எப்படி 2000 சூரிய குடும்பங்களுடன் நாம் வாழ்கின்றோம், இப்ப எப்படி ஒரு சூரிய பிரபஞ்சம் ஆகின்றதோ அது ஒரு 2000 சூரிய பிரபஞ்சங்கள் சேர்த்தா 2000 ஒரு அண்டமாக மாறுகின்றது. இப்ப நாம் மனிதன் ஒவ்வொருவரும் ஒரு பிரபஞ்சம்தான். நமது சூரியன் எப்படி இருக்கின்றதோ இதே போலதான் நாம் ஒவ்வொரு உடலும் எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப உடலின் குணங்களும் மற்ற நிலைகள் அமைகின்றது. இப்ப 2000 சூரிய பிரபஞ்சங்களும் அதை எடுத்துக்கொண்ட அந்த பிரபஞ்சங்களின் இயக்கங்கள் உண்டு. ஆக இதே போல நாம் ஒவ்வொரு மனிதனும் இயக்கங்கள் மாற்றிக்கொண்டிருக்கும் போது நாம் சார்ந்த குணம் கொண்டு சென்றாலும் இன்னொரு மனிதன் உணர்வை நாம் நுகர நேர்ந்தால் அது ஒரு பிரபஞ்சம்தான். அந்த உருவான உணர்வு நமக்கு நுகரப்படும் போது அதன் விஷத்தன்மை தன்மை அதிகமானால் அது நமக்குள் வந்து விடுகின்றது. ஆகவே நாம் சுழண்டு கொண்டே இருக்கின்றது. 2000 சூரிய குடும்பங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. அது மாற்றல் ஏற்படும் நிலைகள் தூசிகள் அது ஒரு ஓரத்தில் ஒதுங்கி விடுகின்றது. அந்த ஒதுங்கி தூசித்தான் நமது சூரிய பிரபஞ்சம் இது அதற்கு நேராக போகும்போது அந்த ஒதுங்கி உள்ள தூசியை இழுக்கின்றது. அது இழுத்தப்பின் சூரியனுக்கு செல்லும் போது நாம் பூமியிலிருந்து பார்த்தால் வால் நட்சத்திரம் என்று தெரிகின்றது. ஏனென்றால் இடையற்றது. அதே சமயத்தில் நாம் துருவப்பகுதியில் நம் பூமி உடலுக்குள் இழுத்து விட்டால் நாம் பிரபஞ்சத்தில் நம்ம சூரிய நம்ம பூமிக்குள் அது வரப்படும் போது பூமியில் உள்ள காற்று அழுத்தத்துக்குள் இது மோதும் நிலைகள் ஆவியாக மாறிவிடுகின்றது. ஆவியாக மாறிவிட்டால் எந்த பகுதியில் அந்த வால் நட்சத்திரத்தின் உணர்வுகள் இங்கே ஆவியாக மாற்றமடைகின்றோம் அந்த பிரபஞ்சத்தில் வாழும் மக்களுக்கு இந்த விஷத்தன் உடனடியாக கிடைக்கின்றது. அப்போ மனிதனின் சிந்தனைகள் மாறுகின்றது. இன்னொரு பிரமண்டலத்தில் உணர்வுகள் இங்கே மாறுபடப்படும் போது இந்த பூமிக்கும் இதுபட்ட இடத்திற்கும் இது அல்லாத இடத்துக்குள்ளவர்களுக்கும் பகமை உணர்வு கூடும். இதெல்லாம் அரசர்கள் ஆட்சி புரியும் போது இந்த உணர்வு எங்கு அதிகமானதோ இதை போல போர் முறைகளும் அந்த நாட்டுக்கு கெடுதலான நிலைகள் என்று சொல்வார்கள். இதே போலதான் வேதனையின் உணர்வு நாம் நுகரப்படும் போது இந்த உடலான இந்த நம் உடலுக்கு நாம் கடும் தீமைகள் விளைவிக்கும் தன்மை வருகின்றது. ஆகினால் நமது சூரியனும் நாம் உள்ளே என்ன வேதனை என்ற உணர்வு நுகர்ந்தப்பின் ஈஸ்வராக இந்த உயிரின் தன்மை புருவ மத்தியில் எண்ணி தடைப்படுத்தி விட்டால் உள்ளே இழுக்கும் தன்மை மாறுகின்றது. அதே சமயத்தில் நம் கண்ணின் நினைவு உடலுக்குள் நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்ற நிலை நிறுத்திவிட்டால் அது ஈர்க்கும் தன்மையை இழந்து விடுகின்றது. ஆகவே இந்த ஆவியின் தன்மையை இழுத்து சென்று விடுகின்றது. நமது ஆன்மாவோ தூய்மை அடைகின்றது. ஆகவே இந்த நிலை செய்வதற்குத்தான் நீர்நிலை இருக்கும் பக்கம் துணியில் உள்ள அழுக்கும் மேலழுக்கும் போக்குவது போல ஆன்மாவில் உள்ள அழுக்கை நாம் போக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பக்குவத்தை கொடுத்தார். இதன் வழிப்படி நீங்கள் உங்கள் ஆன்மாவில் காலையிலிருந்து இரவு வரை நீங்கள் எத்தனை வேலை செய்தாலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று உங்கள் உடலாக மாற்றிக்கொண்டேதான் இருக்கும். நல்லவர்களை பார்க்கும் போது நல்லவை வளர்கின்றது. வேதனைப்படுவதை பார்த்த வேதனை அணுக்கள் உருவாகுங்கள். இந்த வாழ்க்கையிலிருந்து சாயங்காலம் வரையில் எந்த வகையில் நீங்க குணத்தை பெருக்குங்கன்னு அதுக்கு தகுந்த ராத்திரி தூக்கம். வெறுப்பும் வேதனைப்படுவரும் அச்சுறுத்தவுடன் வந்த ராத்திரி கெட்ட சொப்பனங்கள்லாம் வரும். ராத்திரி திடீர்னு எழுந்திரிச்சு போவோம், எனக்கு தூக்கமே வரல என்போம். ஆக நாம் நுகரும் உணர்வுகள் நம்ம நல்ல அணுக்களுக்கு அந்த போர்முறை வரப்படும் போது ஆக எந்த மனிதன் உடலிருந்து வெறுப்பின் உணர்வு நாம் நுகர்ந்தோமோ அதே போல நாம் முன்பின் பார்க்காதவருடைய உடலின் அமைப்பு கூட நாம் பார்க்கலாம். இப்ப டிவி இதுகளை ஒளிபரப்பு செய்யப்படும் போது எந்தெந்த எல்லா உலகில் உள்ள ஒளிபரப்பை செய்தாலும் அதில் அழுத்த நிலைகள் மாறுபட்ட நிலையில் வந்தாலும் உடனே அது வித்தியாசமான நிலை படக்காட்சி ரொம்ப ரெண்டு படமா தெரியும். இதே போல நாம் நுகர்ந்த உணர்வு நல்ல குணங்களின் தன்மையும் மற்ற வீதி உணர்வு மோதப்படும் போதும் உருவங்கள் தடுமாற்ற நிலைகள் ஆவதும் நமக்குள் பயந்த உணர்வுகள் நமக்குள் உணர்ச்சிகள் தூண்டுவதும் நாம் எந்திரிச்சு பார்த்தோன்னா படபட படபடன் உடலே நடும். ஆக எதை இயக்குகின்றது நாம் நுகர்ந்த உணர்வு கிணாக்களாகும். தீவின் உணர்வு கொண்டு நாம் ஒன்றும் நினைக்கவில்லை என்றாலும் நமக்குள் இந்த இயக்க சக்தி வந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும் அல்லவா? இதற்குத்தான் நாம் வாழ்க்கையில் நாம் தவறை செய்யவில்லை என்றாலும் தவறு செய்வோரோ வேதனைப்படுவோரோ சங்கடப்படுவோரோ சளிப்படுவோரோ வெறுப்படைவரோ நாம் நுகர்ந்து அறிய நேர்கின்றது. இவையெல்லாம் நமக்குள் அந்த அணுவாக உருவாக்கிவிட்டால் அவர் உடல் இந்த உணவு தான் இது உணவாக எடுக்கும். ஆக இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக வேதனை உணர்வு அதிகமானால் வேதனை என்ற உணர்ச்சிகள் நமக்குள் தோண்டி நாம் செயலும் குன்றும் உடலில் நோயும் வரும். வியாபாரத்தை பறக்க முடியாது. குடும்பத்தில் பற்றும் இருக்காது. பகமை உணர்வை குடும்பத்துக்குள் ஏற்படும். இதை போன்று தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் அல்லவா? அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதுகள்லாம் நீங்கள் காலையில் குடும்பம் நின்றிருந்தால் காலையில் நீங்கள் எழுந்தப்பின் எப்படி உடல் அழுக்கை போக்குகின்றனரோ துணி அழுக்கை போக்குகின்றனரோ உங்கள் ஆன்மாவில் உள்ள அழுக்கை நீங்கள் போக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆன்மாவில் அழுக்கை போக்குவதற்குத்தான் இந்நேரவரில் உபதேசிக்கும் உணர்வுகள் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நுகரச் செய்து ஒவ்வொன்றும் இணை சேர்க்கப்பட்டு உணர்வின் வலிமையான எண்ணங்களை உங்களுக்குள் வைத்து தீமை என்ற நிலைகள் உங்களுக்கு நுகராது. அரு உணர்வின் தன்மை நுகரப்படும் போது இந்த இருள் என்ற நிலைகள் அண்டாது. தெளிவென்ற மனம் உங்களுக்குள் பெரிவாகும். மன வலிமை என்ற உணவு ஊட்டி தீமை என்ற உணர்வு புகாது தடுக்கும். அந்த வலிமை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இப்போது இந்த உபதேசம் கொடுப்பதை. ஆகவே இதை நீங்கள் நுகர்வது அனைத்தும் ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாய் என்று உங்க உடலாக மாற்றிக்கொண்டவள். ஆகவே இதன் வலிமை தனி கொண்டு உங்கள் குடும்பத்தில் காலையில் அஞ்சிலிருந்து ஆறரைக்குள் இது நீங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சுக்குள் நாலுக்குள் எழுந்திருக்க முடியவில்லை, அஞ்சுக்கு எழுந்திருக்க முடியவில்லை, அஞ்சரைக்கு எழுந்தாலும் முடித்த உடனே உங்கள் நினைவு எங்கே இருக்க வேண்டும்? இஸ்ரா என்று உங்கள் உயிருடன் ஒன்றி இருக்க வேண்டும். உங்களை உருவாக்கியது யார்? உங்கள் அம்மா அப்பா முதல் நினைத்து பழக வேண்டும். இதை நினைத்துதான் உங்க துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவளும் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உங்க கண்ணின் நிறைய துருவ மஜ்ஜனிச்சு உயிருடன் தொடர் கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி பழகணும். கண்ணு விழித்தாலே போறோம், இதுக்காக ஒரு இடத்துல நீங்க தியானம் பண்ணுங்கிறது விழித்தவுடன் இந்த எண்ணங்களை நீங்க பழகி கொண்டா போறோம். இதே மாதிரி படுக்க போகும்போது இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவழியும் பெற வேண்டும் என்று எண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அவருக்கு தூக்கம் வந்துடும். படுத்தலாம் எந்திரிக்கும் போது இதை எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இதே உங்க வாழ்க்கையை தியானமாகும், தீமைகள் அகற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள் பெறும். இதுல என்ன கஷ்டம் வந்து தியானம் சொன்ன பங்கு என்னால முடியாது, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அப்படி இப்படின்னு போட்டு என்னென்னமோ போட்டு ஓட்டிக்கிறோம், ஒன்றும் ஓட்ட வேண்டாம். நீங்க நேராகவே பெறலாம். ராத்திரி படுக்க போகும்போது என்னங்க, காலையில் எந்திரிச்சோன்னு இந்த துருவ நட்சத்திரம் முழிச்ச உடனே ஒன்று ரெண்டு கூட அப்புறம் போய்க்கலாம், ஒரு பத்து நிமிஷம் கூட தாங்கிக்கலாம். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு தான் போற, ஒன்று போடுறது வராது, வெடிக்கும் வராது. அந்த உணர்வை நீங்கள் எடுத்துங்க. என் உடல் முழுதும் படவன், என் ஜீவாத்மா பிறவன், எவ்வளவு ஜீவாத்மா பிறவன் ஈஸ்வரன், எனக்கு மறுபடியும் துருவ நட்சத்திரம் கொண்டு போங்க. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்ற கண் உடலுக்குள்ள அதை செலுத்துங்க. திருப்பி திருப்பி அஞ்சு தரம் இந்த சொல்லும் அந்த எண்ணமும் உங்க உடலுக்குள்ள கலந்து கொண்டாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கொண்டு வர முடியாத, நீங்க கண்ணை திறந்த நீங்க கண்ணு மூடி எடுக்க வேண்டாம், கண்ணை திறந்த அதை பெறணும் நினைங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்குள்ள கண்ணை நல்லா மூடுங்க. அப்ப அது உணர்வு உடல் பண்ணு உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். என்ன பார்க்கலாம், நீங்க எப்படி தண்ணி விட்டு அழுக்கணும் சொடக்கெடுத்த மாதிரி இருக்கோ, ராத்திரி படுத்த இந்த சங்கட உணர்வு இதெல்லாம் வந்து காலிலிருந்து படம் அந்த இதெல்லாம் சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். இதை நல்லா தெளிவாக்கும். தெளிவாக்கின ஒரு பாடு என்ன நினைக்கணும், ஆண்கள் என் மனைவிக்கு கிடைக்கணும், அந்த அரிசக்தி பெறணும், அந்த மெய்ப்பொருள் பெறணும், அது உடல் முழுதும் படணும், அது ஜீவான்மா பெறணும்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கொண்டாங்க. பெண்கள் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இதே மாதிரி என்ன என் கணவர் உடம்பு முழுதும் நீங்க இதை மாதிரி எண்ணிட்டு என் கணவர் உடம்பு முழுதும் பண்ணும், அவர் ஜீவான்மா பெறணும், அவர் அவர் எல்லாம் அவர் செய்யக்கூடிய எல்லாம் நல்லதா இருக்கணும், மகிழ்ச்சினா சக்திவானா அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் சொன்ன ஒரு பாடு, ரெண்டாவது என்ன செய்யணும், நாங்க வசிஷ்டரும் அந்தது போல வாழணும், நாங்க ஒருவருக்கு ஒருவர் மதித்து நடக்கணும், நல்லா போன்று சாவித்திரி போன்று எங்கள் இருமனம் ஒன்றணும், ரெண்டு பேருடைய எண்ணம் ஒன்னா வரணும், ரெண்டு உயிர் அந்த இடத்துல ஒன்று. நீ காலையில் காலையில் செய்து பாருங்க, உண்மையிலே அங்க கணவருக்கு ஒரு அடி விழுதுன்னா இங்க அடி விழுந்த மாதிரி தெரியும், இங்க மனைவிக்கு இங்க சங்கடம் அதாவது ஒரு அடி விழுதுன்னா கணவருக்கு தெரியும், ஐயோ மனைவி ஏதோ சங்கடம் பண்ணு, உடனே தெரியும், நீங்க பாத்துக்கலாம். ஆக அதை நீக்க வேண்டும் என்ற உணர்வுகள் அங்கே தெரியும், நீங்க தெரிந்து கொள்ளலாம். இதுல மந்திரம் இல்ல, மாயம் இல்ல, உங்க உணர்வுகள் ஞானிகள் பெற்ற உண்மை வடிவில் நீங்க எழுத்தீங்கன்னா அந்த இயற்கை நீதிபடி மான் புலியை பார்த்து எப்படி மான் உணர்வு புலி ஆனதோ இதே போல அந்த அருஞ்ஞான உணர்வை நீங்கள் எடுத்துக்கொண்டா அவர்கள் எப்படி உணர்வு உடலாகி ஒளியும் சரீரமானால் நிச்சயம் அந்த உணர்வை நீங்கள் வளர்த்தால் ஒளியும் சரீரமாக நீங்கள் பிறையில்லா நிலை அடையிறீங்க. இதெல்லாம் கஷ்டம் இருக்குதான். நான் தியானிச்சு பாக்குறேங்க வரலைங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அதை பண்ண முடியல, டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியல அப்படின்னு ஒண்ணு வேண்டாம், நீங்க எண்ணிக்கிட்டே வாங்க. இந்த சக்தி உங்ககிட்ட கூடுதா இல்லையான்னு பாருங்க. இப்ப மனைவிக்கு அந்த சக்தி பெற வேண்டும், மனைவி கணவன் பெற வேண்டும், ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு நிமிஷம், மொத்தம் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம், மனைவி கணவன் கேண்டது வந்து ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம். இது எண்ணி பழகும், எண்ணி பழக ஏற்பாடு என்ன செய்யுங்க, உங்க குழந்தைய எண்ணுங்க. அந்த குழந்தைகளுக்கு துரு நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவர்களும் பெறணும், உண்மையின் உணர்வை அறியும் அந்த அருசக்தி வேணும், அருஞானம் பெறணும், உலக ஞானம் பெறணும், கல்வியில் இருந்த தரம் பெறணும், கல்வி ஞானம் பெறணும், கருத்தறிந்து செயல்திறந்தரணும். உங்க குழந்தைய எண்ணு, குழந்தைகளுக்கு அறிய மாதிரி சொல்லணும். வெளியே சென்றாச்சானா ஈஸ்வரான்னு சொல்லி உயிரை எண்ணி அம்மா அப்பாவால் அந்த மகிழ்ச்சியில் அசக்தி பெறும் எண்ணுனா அந்த தாயின் உணர்வு குழந்தைக்கு பெற வேண்டும் என்றது இதன் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெறக்கூடிய ரொம்ப எளிதாக இருக்கும். உங்க அனுபவத்தில் பார்க்கலாம், இல்லைன்னா கஷ்டம் இருக்கு. இப்ப நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய உணர்வு ஒத்துவரலை நடங்கி சண்டை வருது, ஏன் கோபப்படும் உணர்வு அதிகமான நமக்குள் கொதிச்சல் வீர தொகுதிப்பாங்க. நல்ல குணத்துக்கு இது இம்மா இங்கே எடுப்பு வலிக்குது, தலைவலிக்குது, மேல் வலிக்குது, எல்லாம் நம் உணர்வுகள் எதிர்நிலை வரும்போதா இந்த நிலை. ஆகவே குடும்பத்தில் ஒன்று சேர்த்த இறக்கம் அனுப்பும்போது எல்லாம் ஒன்று சேர்த்த இயக்கமாக வரும். ஆக இந்த குடும்ப பற்றும் அதிகமாக வளரும், பகமை உணர்வு மாற்றும் சக்தியும் கிடைக்கும். அதனால காலை இந்த மாதிரி எண்ணு எண்ணி முடிஞ்ச உடனே என்ன செய்யணும், குழந்தைகள் அம்மா அப்பாவை எண்ணணும், நாமும் அம்மா அப்பாவை எண்ணணும். நாம் அம்மா அப்பா எப்படி எண்ணணும், நம்மளை மனிதனாக உருவாக்கியதாரு நம்ம அம்மா அப்பா தான் கடவுள், நம்மளை தெய்வமாக காப்பாத்துறாங்க, குருவாக இருந்து நல்ல வழியில் சொன்னாங்க, அப்ப அவங்கள நாம் எப்படி எண்ணணும். அடுத்தபடி எங்க அம்மா அப்பாவுக்கு அந்த சுர நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், அவங்க உடல் முழுது படணும், அவங்க வாழ்க்கையில் என்னை எனக்காகப்பட்ட துன்பங்கள்லாம் மாறணும், மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி என் அண்ணன் தந்தை பெறணும், அவங்க அருள் என்றுமே எனக்கு உறுதுணையா இருக்கணும், இப்படி நினைத்து பழகணும். இது ஒரு பழக்கத்துக்கு வரணும், இதை மனிதன் ஒருவன் தான் செய்வான். இப்ப சாதாரணமா உயிரினங்கள் வாழுது, வாழுது எப்படின்னா ஒரு கூட்டத்தளத்தை அமைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யுது, ஒரு குட்டி வரலைன்னா கூட எட்டி பார்க்கும் போயிடுச்சா இல்லையான்னு, ஒரு குட்டி வெளியில போன ஒரு மிருகத்தை பார்த்தோம்னா உடனடியே கூட்டு உள்ளு கொண்டு வச்சுக்கணும். இதெல்லாம் எப்ப வந்தது, மிருகமாக வாழும் போது இந்த உணர்வு வந்தது, அது ஒன்று சேர்த்து வாழும் அரவணைக்கும் தன்மை ஒரு குடும்பத்துக்கு வருது. இப்ப நம்ம குடும்பத்தில் அப்படி வருதான்னு இல்லை, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க. இவன் என்ன எப்படியே பேசிட்டு இருக்கா, அம்மா அந்த பக்கம் தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு அம்மா ஒரு சண்டை போடுறவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப பார்க்கலாம், அவனுக்கு ஆதரவு கொடுக்குறது எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் அம்மா சொன்னபடியெல்லாம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லும். அம்மா என்ன செய்யும், அவன் அறியாம இருக்கிறான் எப்படி திறந்த அவனுக்கு கொஞ்சம் அரவணைச்சா இவனுக்கு விடாமல் எப்ப நான் உதவி செய்யறேன், எங்க அம்மா என்னை பார்க்க முடியும், அவன் எல்லாம் எங்க அம்மாவுக்கு எதிரியா இருக்கான்னு அவனுக்கு தான் உதவி செய்யுது. இந்த மனிதன் சிந்தனை உருவாக்கும் போது நம்ம அறியாமலேயே பகமூனர்களை வளர்த்துக்கொள்ளுகின்ற தவிர அவனும் தாயும் என்னப்படி அவன் தெளிவாக வேண்டும், அவன் தெரிந்தவனாக வேண்டும், அன்னையின் அருளை அவன் பெற வேண்டும் என்று எண்ணினால் இந்த பகமை உணர் வராது. இதெல்லாம் நாம ஞானிகள் காட்டிய நிலைகளில் ராமயானத்தை ஒத்து பார்த்தா தெரியும். ராமயான காவியுடைய நிலைகள் ஒன்று சேர்த்த உணர்வுகள் எப்படி வருகிறது என்றும் எண்ணங்கள் ஒன்று சேர்க்கும் நிலைகளை பற்றி ராமயானத்தில் சொல்லியுள்ளார். என கல்யாண ராமன் எப்படி ஆகின்றான், ராமன் ஜனக சக்கரவர்த்தி சீதாவுக்கு திருமணம் செய்யப்படும் போது சுயவரத்தை ஏற்படுத்தினான். அப்ப அவங்கவுங்க எண்ணங்கள் கொண்டு வர்றாங்க, அவங்க எடுத்துக்கொண்ட வித்தை கற்றுக்கொண்ட வித்தையெல்லாம் காண்டி வித்தி ஏவுறாங்க. அடுத்தாப்படி என்ன செய்யறாங்க ராமன் வர்றான், வந்த உடனே காண்டிபத்தி ஒடிச்சு போறான். அந்த காண்டிபத்தை நானும் ஏத்தினாதான் அங்க தாக்கும், அதனால அது ஒடிச்சிடறான். அப்ப என்ன செய்யறான், தனக்குள் இருக்கும் மற்றவருடைய பகைமுனை இருப்போட நீக்கிறான். அப்போ அந்த அரவணைக்கும் என்ன வரும், அப்ப என்ன செய்யறான், அந்த சீதா சந்தோஷமான உணர்வை தனக்குள் அரவணைத்துக் கொள்கின்றான். அப்ப இந்த சந்தோஷமான உணர்வு அனுபவிக்கும் போது கல்யாண ராமா தனக்குள் இருக்கும் தீங்கான எண்ணங்களுக்கு உணவு போகாதபடி தடுத்து ஆக தீமை என்ற நிலைகளை நீக்கிவிட்டு அந்த அருஞ்ஞானம் என்ற உணர்வு தான் கல்யாண ராமா அப்படின்னு சொல்றாங்க.